நமஸ்காரம். நமக்கு உடம்பு சரியில்லை என்றால் டெஸ்ட் பண்ணிக்க லேபரேட்டரிக்கு போகிறோம். இரத்த பரிசோதனை எடுத்து அதற்கு ரிப்போர்ட் வருகிறது. அதில் ஹீமோக்ளோபின் இவ்வளவு இருக்கு, WBC, RBC, நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், அதுக்கு இருக்கிற ரேஷியோ எவ்வளவு, நமக்கு பிளட்டில் சுகர் இருக்கு, BP எவ்வளவு இருக்கு, இது எல்லாத்துக்குமே குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ளது. BP-னா 120-80 இருந்தா சரி, சுகர்னா இப்போ 80-130 இருந்தா சரி, அப்படின்னு ஏதேதோ உள்ளது. இதெல்லாம் உலகளாவிய மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு நமக்கு வர்ற ரிப்போர்ட்ல நம்மளுடைய நம்பரையும் அடிச்சு அதுக்கு பக்கத்திலே ஒத்துக்கொள்ளப்பட்ட நிலைகள் எவ்வளவு அப்படிங்கிறதையும் போட்டுருவார்கள். அதை நாம் உடனே ஒப்பிட்டு பார்த்து அதற்குள்ள இருந்தோம்னால் திருப்திப்பட்டுடுவோம், சந்தோஷப்பட்டுடுவோம், எனக்கு ஒன்றும் வியாதி இல்லை. ஆனால் அதுக்கு தாண்டி இருந்ததுனால் கொஞ்சம் பயமா இருக்கும். வைத்தியர்கிட்ட கேட்போம், மருந்து கொடுத்து அதற்குள்ள கொண்டு வர்றதுக்கு உண்டானதை செய்வார். மறுபடியும் ஒரு தடவை டெஸ்ட் எடுப்போம், அதுக்குள்ள வந்துட்டோம்னா சரியா போச்சு, மெயின்டைன் பண்ணிங்கோன்னு சொல்லுவார். இதுல கொஞ்சம் டயபெட்டிக்ஸ் வியாதி இருக்கிறவாளுக்கும் BP இருக்கிறவாளுக்கும் கையிலேயே கூட மிஷின் வச்சுக்கிறோம், அப்பப்ப டெய்லி டெஸ்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் போட்டுப்பார்கள். அது சரியா போச்சுன்னு உடனே அவர்களுக்கே உடம்புல தெரியும், முடிஞ்சது. இது ரொம்ப நியாயமான முறை. ஆனால் இதே போல இப்ப இது ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா, இப்படிதான் ஸ்டாண்டர்ட் உலகளாவிய அளவில் உள்ளது. அதை வச்சு நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம், சரியா இருக்குன்னா திருப்திப்பட்டுறோம். இப்ப இதே எனக்கு சரியா படிப்பு வரல, நல்ல வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, ஆயிருந்தாலும் குழந்தை பிறக்கல, கடன் தொல்லை இருக்கிறது, மன ஒற்றுமை இல்லை, உடம்பு பாடாகப்படுத்துகிறது, இப்படி எத்தனையோ இருக்கு இல்லையா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்கள். உடம்பு நோய் இவ்வளவு நேரம் சொன்னேன், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்ங்கிற நோய்கள். இந்த நோய்கள் வரும்போதுதான் ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம். இது ஒப்பிட்டு பார்த்து எனக்கு இது நோய் இருக்கா இல்லையா, இதுக்கு கவலைப்படணுமா வேண்டாமா என்று சொல்லுவதற்கு ஒரு பொதுவான ஸ்டாண்டர்டே கிடையாது. அது இருந்துடுத்துனால் இப்ப எனக்கு கல்யாணம் ஆகலையே, அதை அந்த ஸ்டாண்டர்டோட ஒப்பிட்டு பார்த்து அது ஆயிருக்கணும்னு சொல்லி தின்னால் சரி வருத்தப்படலாம், இல்லே அது ஒன்றும் அப்படி ஆயிருக்கணும்னு சொல்லலைன்னால் வருத்தப்படாத விட்டுடணும். அந்த மாதிரி ஏதான ஸ்டாண்டர்ட் இருக்கிறதா, அது சாத்தியமா? நான் என்ன 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டிட்டு போல, 900 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தருக்கு வருத்தமா இருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப அதை எதோட ஒப்பிட்டு பார்ப்பார். இந்த கஷ்டத்தை ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டோட ஒப்பிட்டால், ஓ பரவாயில்லையே, 400 சதுரடி இருக்கிறவாளை தாண்டி நீ 900 சதுரடி வீட்டில் இருக்கியே அப்படின்னு அது சொல்லிடுத்துனால் அப்ப நான் அதுக்கப்புறம் கவலைப்படக்கூடாது. இத போல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கானால் அப்படி நேரடியா நம்ம கண்ணில் படல, ஆனால் நம்ம வேணும்னா தாராளமா ஏற்படுத்திக்க முடியும். ரொம்ப நாளா இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இதிலெல்லாம் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம நிலையாட்ட இருக்கிறவர் கதாபாத்திரம் அங்க இருக்கும், அந்த கதாபாத்திரம் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத படிக்கணும். அதை விட கீழே சிரமத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எப்படி நடந்துட்டார்கள்னு படிக்கணும். ராஜாக்கள் அளவுக்கு பணக்காரால் அறிந்தவர்கள் எப்படி நடந்துட்டார்கள்னு படிக்கணும். படிச்சுட்டு கொஞ்சம் அதை பத்தி யோசிச்சோம், சிந்திச்சோம்னு வச்சுங்க, தாராளமாக ஒரு ஸ்டாண்டர்டு கிடைச்சிரும். இப்ப அந்த ஸ்டாண்டர்ட 100 பேர் உட்கார்ந்து சிந்திச்சு புஸ்தகம் போடணும்னு நான் சொல்ல வரல. போட்டா ரொம்ப சரி, நல்லதா தான் இருக்கும், ஆனா யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியல. அந்த காலத்தில் இருந்த ஆதிசங்கரோ மத்வாச்சாரியரோ ராமானுஜரோ இவர்களெல்லாம் அதை போல ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்தவர்கள் தான். நன்கு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தார்கள். ஒரு வல்லபாச்சாரியர், நிம்பார்க் ஆச்சாரியர், ராமானந்தர், சைத்தன்யர் இவர்கள் எல்லாரும் அந்த ஸ்டாண்டர்டு படி வாழ்ந்தவர்கள். சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு இன்னதுல நீ ஃபோக்கஸ் பண்ணு, இதை நீ சாதிக்கிறதுக்கு பாரு, இதெல்லாம் உனக்கு வேண்டாம். இப்ப அவர்கள் வைராக்கியத்தை பத்தி சொல்லியிருப்பார்கள், அது ஒரு ஸ்டாண்டர்ட். யோகத்தை பத்தி சொல்லியிருப்பார்கள், அது ஒரு ஸ்டாண்டர்ட். ஆனா நாம் என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் அவர் ஏதோ மோட்ச போறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கார்கள், நம்ம வாழறதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட்ஸே இல்லேன்னு நினைச்சுட்டோம். கண்ணன் கீதையில நிறைய கொடுக்கறது, அமானித்துவம், அதம்பித்தம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஒரு 20 ஸ்டாண்டர்ட் அவர் கொடுக்கிறார். இதெல்லாத்திலையும் நீ ஒப்பிட்டு பார்த்துக்கோ, இதுல இருந்தியானா நீ ஆரோக்கியமா இருக்கேன்னு அர்த்தம், அது இல்லைன்னா உனக்கு ஆரோக்கிய கேடுன்னு அர்த்தம்னு சொல்றார். அதெல்லாம் இந்த மாதிரி அச்சீவே பண்ண முடியாத ஸ்டாண்டர்டா விட்டுட்டோம், அதான் ஆபத்து. இதனால என்ன ஆறுதுன்னு பாருங்க. இப்ப இந்த ஸ்டாண்டர்டை நம்ம டிஃபைனே பண்ணிக்கலையா, நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கலையோ இல்லையோ. அதனால் நாம இஷ்டத்துக்கு நமக்கு எது எது வேணும்னு நாமே ஒரு முடிவு பண்ணிக்கிறோம், பண்ணிட்டு இது இல்லையே இது இல்லையேன்னு சரி பரவாயில்ல, அது கிடைச்சிடும். கிடைத்த பிற்பாடு உடனே ஸ்டாண்டர்டை மாத்திடுவோம். இப்ப நான் வந்து ஒரு ஒருத்தர் 80 கிலோ இருக்கார், இல்ல நீங்க 72 கிலோ ஆக்கிட்டீங்கனா தான் உங்களுக்கு நல்லதுன்னு வைத்தியர் சொல்றார். 72 ஆக்கிட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்கிட்டார். ஆக்கின உடனே வைத்தியர் வந்து இல்ல இல்ல நீங்க 62 ஆக்குங்க ஒன்னால், அது என்னவா முடியுமோ அதுதான் பாசிபிள், அதுக்கு நீங்க போயிட்டு போய் அப்ப 42-32 போக முடியும். அதே மாதிரி என்ன அது நமக்கு இன்னதுதான்ங்கிறத நாம வச்சுன்னு பிராக்மெண்டடா வச்சிருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டா மாத்திடுறோம். இது அச்சீவ் ஆயிடுத்துனா அதுங்கிறோம், அது ஆயிடுத்துனா அதுங்கிறோம், அப்படி மாத்திண்டே போனால் இப்ப யாரு 120/80 சரி போனா போறது 90 வரைக்கும் போலான்னு பிபி சொல்லுவாளே தவிர மாத்திண்டே வார்ப்பார்கள். ஆனா நமக்கு காலத்துக்கு தகுந்து இடத்துக்கு தகுந்து ஸ்டாண்டர்டு மாறிண்டே இருக்கு, அதனாலே நமக்கே ஒரு திருப்தியே ஏற்பட மாட்டேங்கிறது. இப்ப லேபரேட்டரி ஸ்டாண்டர்டை பார்த்து என் உடம்பு அதன்படிக்கு இருக்குன்னுட்டால் திருப்தி ஆயிடுவேன், அதனால் அதை பத்தி கவலைப்படுறத விட்டுடுவேன். கவலைப்படுறத விடுறதுனாலே மற்ற வேலையை ஒழுங்கா பார்ப்பேன். ஆனா இங்க என்ன இருக்கு, எனக்கு ஸ்டாண்டர்டே மாறின் இருக்கு, ஸ்டாண்டர்டே இல்லைங்கிறதுனாலே ஒப்பிட்டு பார்த்து திருப்தியை அடைய முடியல, எப்ப பார்த்தாலும் வருத்தம், எப்போதும் கவலை. அதனாலே செய்ய வேண்டிய ஆக்கப்பூர்வமான செயல்கள்லாம் நின்றுபடுறது, கவலைப்பட்டு இருந்தா எங்க இதெல்லாம் ஈடுபடுறது. அதனால அந்த கவலை போனாதான் ஆக்கப்பூர்வமா செய்ய முடியும். கவலை போறதுக்கு ஸ்டாண்டர்ட் பிக்ஸ் ஆகணும். அது எதை வச்சு வச்சுக்கலாம், இட்ஸ் எ ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட். நம்ம விட கீழே யார் இருக்கார்களோ அவர்களை பார்த்து வச்சுக்கணும், நம்ம விட மேலே யார் இருக்கார்களோ அவர்களை பார்த்து பிக்ஸ் பண்ணணும். புராண புருஷர்கள் எப்படி நடந்திருக்கார்கள் படிச்சு பிக்ஸ் பண்ணிக்கணும், தர்மசாஸ்திரங்கள் சொல்றதையும் சேர்த்துக்கணும். அதை வச்சு நமக்கு ஒன்று உருவாக்கின்றோம்னால் அது சான்றோர்கள் ஆன்றோர்கள் சொன்னவா இருக்கார்கள், நம்ம குரு இருக்கார் ஆச்சாரியன் இருக்கார், அவர்கள் சொன்னபடிக்கு அதை பிக்ஸ் பண்ணிட்டோம்னால் அதுக்கு தான் அவர்கள்லாம் உபதேசம் பண்றா. நம்ம அதை எதுக்கோ நினைச்சிட்டு இருக்கோம், அதுதான் லேபரேட்டரி ஸ்டாண்டர்ட். அதை வைத்துட்டு நாம எப்படி இருக்கோங்கிறத ஒப்பிட்டு பார்த்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துட்டோம்னால் திருப்தி பட்டு கொண்டு அடுத்த ஆக்கப்பூர்வமான கைங்கரியங்கள்ல ஈடுபடணும். யோசிப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.